SBS தமிழ்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் ரேணுகா.
நவம்பர் 16 திகதியிலிருந்து வந்து புதிய விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விசாக்கள் வந்து ஏற்கனவே இருந்த விசாக்களுக்கு பதிலீடாக மாற்றம் செய்யப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அறிகிறோம். அந்த மாற்றங்கள் என்னென்ன என்று எங்களுக்கு முதலில் அறியத்தர முடியுமா? நவம்பர் 16 திகதி அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மாற்றம்.
ஆமாம் ரேணுகா, இந்த நவம்பர் 16 திகதி ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் விசா சிஸ்டத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதிலே புதிதாக 3 விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 3 ஏற்கனவே இருந்த விசாக்களை சப்ஸ்டிடியூட் பண்ணித்தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதிலே 1 வந்து ஸ்கில் ஒர்க் ரீஜனல் ப்ரொவிஷனல் சப் கிளாஸ் 491. இந்த விசா வந்து ஏற்கனவே நடைமுறையிலிருந்து வந்த ஸ்கில் ரீஜனல் ப்ரொவிஷனல் 489 விசாக்கு சப்ஸ்டிடியூட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து இது வந்து டெம்பரரி, இதனுடைய பெர்மனன்ட் விசா தான் சப் கிளாஸ் 191 பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்கில் ரீஜனல் விசா. இவை இரண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஸ்கில் மைக்ரேஷன் ஸ்கீமுக்கு. அடுத்து இன்னொரு புது விசா ஸ்கில் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்டு சப் கிளாஸ் 494 விசா. இவை 3 புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விசாக்கள். இவை தவிர இந்த பாயிண்ட்ஸ் டெஸ்டிங் சிஸ்டத்திலும் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன.
அப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்து முக்கியமாக ஒரு விசா பற்றி பார்ப்போம், 491. அதாவது ரீஜனல் பகுதிகளில் வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான விசா, அதை பற்றி இப்போது பார்ப்போம். அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
இந்த சப் கிளாஸ் 491 வந்து ஒரு டெம்பரரி விசா, 5 விசாவாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசா வந்து வருஷத்துக்கு 14,000 விசாக்கள் கொடுக்கப்பட உள்ளன. ஏற்கனவே இருந்த 489 விசாவை போன்று இதுவும் பாயிண்ட் டெஸ்டட் பேஸ்டான் குவாலிஃபையாக இருக்கின்றது. அடுத்தது இந்த விசாவுக்கு மோர் தென் 500 ஆக்கியூபேஷன்ஸ் எலிஜிபிள் ஆகக்கூடியதாக உள்ளது.
500 வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம்.
504 ஆக்கியூபேஷன்ஸ், யா எலிஜிபிள் ஆக்கியூபேஷன்ஸ்.
சரி, அப்படி என்றால் அதற்கான தகுதிகள் என்னென்ன என்று சொல்லுங்கள்.
ஆமாம், இதுவும் ஸ்கில் மைக்ரேஷன் ஸ்கீமுக்கு கீழே பொதுவாக ஒருவர் விண்ணப்பிப்பதென்றால் அவர் 45 குறைந்தவராக இருக்க வேண்டும். அது முதலாவது தகமை. ஸோ அண்டர் 45 ஏஜ். அடுத்தது வந்து அவர் இதனை விண்ணப்பிப்பதற்கு ஒரு ஆக்கியூபேஷன், இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் 504 எலிஜிபிள் ஆக்கியூபேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆக்கியூபேஷனை அவர் நாமினேட் பண்ண வேணும் அந்த ஸ்கில் ஆக்கியூபேஷன் லிஸ்டிலிருந்து. அப்படி நாமினேட் பண்ணினதற்கு பிறகு அந்த உரிய அந்த பாடியிலிருந்து அவர் ஒரு பாசிட்டிவ் ஸ்கில் அசஸ்மெண்ட் எடுக்க வேணும். இவருக்கு ஆஸ்திரேலியன் அந்த ஆஸ்திரேலியனோ ஓவர்சீஸ் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ஏற்றா போன்ற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது என்று அவர்கள் அந்த பாடி அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்கில் அசஸ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அடுத்தது வந்து முக்கியமானது தான் இந்த பாயிண்ட் டெஸ்ட், 65 கட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அந்த 65 குறையாமல் அவர் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாயிண்ட் டெஸ்ட் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் பேசும் பொழுது அதில் புதிதாக 2-3 விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதை ஒவ்வொன்றாக பார்க்க போனால் ஏற்கனவே இருந்தவை தான் ஏஜ், உங்களுக்கு தெரியும் வயது, ஒவ்வொரு வயதுக்கும் இடைப்பட்டதுக்கு ஏற்ற போன்று அதற்குரிய பாயிண்ட்ஸும் கூடும் குறையும். இரண்டாவது வந்து இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட், IELTS 6 இருந்தால் ஈச் பேண்ட் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, 7 இருந்தால் 10, 8 இருந்தால் 20 என்று சொல்லி போகும். IELTSக்கு ஈக்குவலண்டாக வேறு மற்ற இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்ஸ்களும் நீங்கள் கொடுக்கலாம். அதே போன்று ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஓவர்சீஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அதற்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. தென் எடுக்கேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓவர்சீஸாகவும் இருக்கலாம், குறைந்தது பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்க வேண்டும். அப்படி ஆஸ்திரேலியன் எடுக்கேஷன் என்று சொன்னால் ஆஸ்திரேலியன் ஸ்டடி ரிக்குவயர்மெண்ட் கட்டாயமாக பூர்த்தி செஞ்சு இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது குறைந்தது மினிமம் 2 ஆஸ்திரேலியன் ஸ்டடீஸ் நீங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அண்ட் தென் ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் என்று ஒன்றை இப்பொழுது புதிதாக இந்த பாயிண்ட் டெஸ்ட்டுக்கு அறிமுகம் செய்துள்ளார்கள். அதாவது ஸ்டெம் என்று கூறுவார்கள். ஸ்டெம் என்று கூறும் பொழுது அது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ், இந்த துறைகள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு மேலதிகமான பாயிண்ட்ஸ்கள் தரப்படும். அண்ட் தென் க்ரெடென்ஷியல் கம்யூனிட்டி லாங்குவேஜ், இப்போ நீங்கள் தமிழில் இல்லாட்டி வேறு இன்னும் ஏதாவது அதுக்குள்ளே குவாலிஃபையாக இருக்கும் ஒரு லாங்குவேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து புலமைத்துவம் சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்துருந்தீங்கன்னால் அதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ரீஜனல் ஆஸ்திரேலியன் ஸ்டடிஸ் ஒன்றும் இருக்கின்றது. ரீஜனல் ஆஸ்திரேலியாவிலே நீங்கள் படித்திருந்தால் அதற்கு பாயிண்ட்ஸ் உண்டு. தென் பார்ட்னர் ஸ்கில்ஸ், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ஒரு சேஞ்ச் உண்டு. என்று சொன்னால், முதல் பழைய சிஸ்டத்தின் கீழ் உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு ஸ்கில் பார்ட்னர் என்று சொன்னால் அவருடைய ஸ்கில்லையும் நீங்கள் அசஸ்மெண்ட் எடுத்து அடுத்தது இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினால் 5 points தான் தருவாங்க. ஆனால் இப்போது வந்து அதனை மாற்றி உங்களுடைய பார்ட்னர் ஸ்கில்டு குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு ஆக்யூபேஷனை நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்டு குவாலிஃபிகேஷனையும் இருந்து இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு 10 points கிடைக்கும். அதே போன்று ஒரு ஆஸ்திரேலியன் அல்லது ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஓ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஒருவர் உங்களுக்கு வைஃப் பார்ட்னராக இருந்தால் ஸ்பௌஸாக, அதற்கும் 10 points. மற்றும்படி ஒரு பார்ட்னர் இந்த ஸ்கில் குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் வெறுமனே இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியவராக இருந்தால் அவருக்கும் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தருவாங்க. அப்படி இல்லாமல் இது ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் சிங்கிள், உங்களுக்கு பார்ட்னர் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு 10 points. அதனை கேலியாக சொல்வார்கள், நீங்கள் இருந்தால் பார்ட்னர் ஸ்கில்டு பார்ட்னர் இருக்க வேண்டும், அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி சிங்கிளாக இருங்க, அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஸோ இப்படியான புதிய பாயிண்ட்ஸ்கள் யா. மற்றது ப்ரொஃபஷனல் இயர் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் செஞ்சால் அதுக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி எல்லா பாயிண்ட் சிஸ்டத்தையும் நீங்கள் போட்டு குறைஞ்சது 65 points இருக்க வேண்டும். அதில் இது வந்து இப்போ சரியான டிமாண்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன், ஃபார் அக்கௌண்டன்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், யூ ஹாவ் டு கோ அப் டு அட்லீஸ்ட் 85-90. அப்படி இருந்தால்தான் உங்களை விசாவுக்கு அப்ளை பண்ண இன்வைட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. ஆஸ்திரேலியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ரீஜனல் விசா தொடர்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். நம்மோடு உரையாடுபவர் சட்டத்தரணி மற்றும் குடிவரவு முகவர் மரியம் அவர்கள். தகுதிகள் பற்றி சொன்னீர்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ளவர்கள், இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் அல்லது இங்கு இருப்பவர்கள் விண்ணப்பிப்பதென்றால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்?
ஆமாம், இந்த விசாவுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி அதையெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி 65 points குறையாமல் பாயிண்ட்ஸும் இருந்து வயது எல்லாமே அமைந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் எடுத்ததுக்கு பிறகு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து இஓஒய் சப்மிட் பண்ண வேண்டும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது ஸ்கில்ஸ் செலக்டில் போயிட்டு யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் தட் இஓஒய். இஓஒய் வந்து சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு தென் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அ ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப். இப்போ இந்த விசா வந்து மெயினாக யூ ஹாவ் டு ஹாவ் அ ஸ்டேட் ஆர் டெரிட்டரி ஸ்பான்சர்ஷிப் ஆர் எல்ஸ் அ ஃபேமிலி, ஒரு எலிஜிபிள் ஃபேமிலி ஒன்று உங்களை ஸ்பான்சர்ஷிப் பண்ண வேணும், இல்லாட்டி ஸ்டேட் இல்லாட்டி டெரிட்டரி வந்து நாமினேட் பண்ண வேண்டும். இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஃபேமிலி வந்து ஒரு டெசிக்னேட்டட் ரீஜனல் ஏரியாவில் தான் இருக்க வேண்டும், அப்போ தான் தே கேன் ஸ்பான்சர் யூ. அப்போ அதுவும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இப்போ ஃபேமிலி ஒன்று ஸ்பான்சர் பண்ணுதுன்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லேயே யூ ஹாவ் டு மென்ஷன் தட். அப்படி இல்லாமல் ஸ்டேட் நாமினேஷன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் யூ ஹாவ் டு அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் ஸ்டேட். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆஸ்திரேலியாவில் தே ஹாவ் தியர் ஓன் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதுகளையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோ டெரிட்டரியோ நாமினேஷன் தாரத்துக்கு முன் வந்ததுக்கு பிறகு யூ வில் பி இன்வைட்டட் பை த கவர்மெண்ட் டு அப்ளை ஃபார் த விசா அப்ளிகேஷன். அதுக்கு பிறகு தான் நீங்கள் விசா அப்ளிகேஷன் போட வேணும்.
இப்போ நீங்கள் சொல்கிற விண்ணப்பிக்க சொல்லி சொல்கிறது வந்து எதற்குள்ளால் விண்ணப்பிக்க வேண்டும்?
டிபார்ட்மெண்ட்டை வெப்சைட்டில் ஆன்லைனில் நார்மலி யூ கேன் ஆன் ஷோ அண்ட் ஆஃப் ஷோ. ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்கிறவங்களும் போடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே இருக்கிறவங்களும் போடலாம். பட் திஸ் இஸ் அ 3-stage ப்ரோசஸ். First one is EOI submit பண்ணுறது, அது எல்லாம் everything is fine, and then you go for the second stage, state nomination. State nomination-லையும் உங்களோட nomination successful என்று சொன்னால் third process தான் visa application. So all these you do it online.
நீங்கள் சொன்னீர்கள் குடிவரவு திணைக்களத்தின் இணையதளத்து ஊடாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி இல்லையா?
ஆமாம்.
சரி, அந்த நடைமுறையை பற்றி கொஞ்சம் கூட சொல்லுங்கள். எப்படி விண்ணப்பிப்பது, எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம்?
ஆமாம், இப்போ ஒன்ஸ் யூ அப்ளை, நீங்கள் இஓஒய் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்விடேஷன் வரும். வந்ததுலேருந்து 60 days, வித்தின் 60 days யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் விசா அப்ளிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அது இஓஒய் சப்மிட் பண்ணும் பொழுதே அதற்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் யூ ஹாவ் டு பி ரெடி வித் ஆல் தேட். ஏன்னா உங்களுக்கு 60 days சில நேரம் டைம் இல்லாமல் போகும். 60 days முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த இஓஒய் டிஸ்குவாலிஃபை ஆகின மாதிரி தான், பிகாஸ் அகெயின் யூ ஹாவ் டு புட் அ ஃப்ரெஷ் அப்ளிகேஷன். ஸோ அதனால் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஐஎல்டிஎஸ், உங்களோட அசஸ்மெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்க வேணும். வித்தின் 60 days நீங்கள் விசா அப்ளை பண்ணலாம். நவம்பர் 16th இட் ஹாஸ் கம் இன் டு எஃபெக்ட்.
இதற்கு எவ்வளவு செலவாகும்?
இது மெயின் அப்ளிகண்ட் வந்து $4,045 விசா அப்ளிகேஷன் சார்ஜஸ் அண்ட் பார்ட்னர் ஃபார் ஃபார் சப்சிக்வெண்ட் என்ட்ரன்ட் என்று சொல்லுவோம், அவங்களுக்கு 2025 விசா சார்ஜஸ் அலோன். மற்றும் படி தேர் ஆர் அதர் யூனோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்ஸ். இது ஓன்லி த விசா அப்ளிகேஷன்.
இப்போ நீங்கள் சொன்னது போன்று எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அதற்கு அரசாங்கம் பதில் அனுப்புகின்றது. சரி, நாங்கள் உங்களுக்கு உங்களை நாங்கள் வரவழைத்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் சொன்னது போன்று 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி அந்த விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கும் காலப்பகுதியில் வேறு ஏதாவது கோரிக்கைகள் விடுக்கப்படுமா? நீங்கள் வேறு ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டியிருக்குமா?
ஆமாம் ரேணுகா, இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு பிறகு தான் கவர்மெண்ட் உங்களை இன்வைட் பண்ணும் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் விசா அப்ளிகேஷன் போட்டதன் பின்பு டிபார்ட்மெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு கோ அண்ட் கெட் அ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஆன் ஷோ ஆஃப் ஷோ எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை கட்டாயமாக கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும், அதனை அவங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். Then meet the health requirements. அதுவும் important. உங்களுக்கு சர்டன் இந்த ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டால் அவங்களுக்கு அறிவிப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போயிட்டு அதனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அண்ட் தென் விசா அப்ளை பண்ணி இருக்கக்குள்ளே யூ ஹாவ் டு சைன் ஆஸ்திரேலியன் வேல்யூ ஸ்டேட்மெண்ட். ஆஸ்திரேலிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பம், ஆஸ்திரேலியா பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி, அதே போன்று நோ டெப்ட்ஸ் டு தி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமான கடனும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு விசா ரிஃப்யூஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்படி ஒரு விசாவை நீங்கள் அப்ளை பண்ண முதல் உங்களோட ப்ரீவியஸ் விசா ஒன்று எக்காரணத்தாலேயும் அது கேன்சல் பண்ணிப்பட்டிருக்கக்கூடாது. இப்போ கேன்சல் பண்ணிப்பட்டோ ரிஃப்யூஸ் பண்ணிப்பட்டிருந்தாலோ தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் விசா. அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட்.
சரி, இப்போ எல்லாம் விண்ணப்பித்து ஒருவருக்கு விசா கிடைத்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த கட்டம் என்ன?
ஆமாம், இப்போ இந்த விசா கிடைத்ததன் பின்பு இது ஒரு 5-year டெம்பரரி விசா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேட்டட் ரீஜனல் ஏரியாவில் தான் நீங்கள் போயிட்டு வாழ வேண்டும். 5 years சொன்னதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 3 years நீங்கள் அங்கே வாழ்ந்ததுக்கு பிறகு யூ கேன் அப்ளை ஃபார் அ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் 191. ஸோ அந்த 3 years வாழக்குள்ளே நீங்கள் அங்கே தான் வாழ்ந்திருக்க வேண்டும். யூ ஸ்டடீஸ் ஒர்க் எல்லாமே அங்கே செஞ்சுருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப்பில் வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது மினிமம் ஒரு அனுவல் இன்கம் த்ரெஷோல்டு ஒன்று இருக்குது. அதையும் யூ ஹாவ் டு ஷோ தெம் வென் யூ அப்ளை ஃபார் த பெர்மனண்ட் விசா. பட் யூ கேன் இப்போ நீங்கள் ஒரு டெசிக்னேட்டட் ஏரியாவுக்கு வந்தேன்னு சொன்னால் அங்கே தான் வாழணும்னு இல்லை, யூ கேன் மூவ் அரவுண்ட் எனி ரீஜனல் ஏரியாஸ். இப்போ அட்லீட்டில் ஒரு ரீஜனல் ஏரியாவில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அதை விட்டு நியூ சவுத் வேல்ஸில் போயிட்டு இன்னொரு ரீஜனல் ஏரியாவில் யூ கேன் மூவ் அரவுண்ட் ஸ்டேட்ஸ், பட் யூ கான் கோ டு மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெட்ரோபாலிட்டன்னு சொல்லும் பொழுது இந்த ரீஜனல் ஏரியாஸுக்குள்ளே வராத ஸ்டேட்ஸ் வந்து சிட்டிஸ் மெல்பர்ன், பிரிஸ்பன், சிட்னி இதெல்லாம் அந்த டெசிக்னேட்டட் ஏரியாஸுக்குள்ளே வராது, ரீஜனல் ஏரியாஸுக்குள்ளே. அது தவிர மற்ற எல்லா ஏரியாஸுமே வில் கம் அண்டர் த ரீஜனல் ஏரியாஸ். அதோடு இப்போ புதிதாக வந்த மாற்றங்கள் தான் பர்த் அண்ட் கோல்ட் கோஸ்ட் இரண்டுமே இந்த ரீஜனல் ஏரியாஸுக்குள்ளே சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஒரு நல்ல விடயம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil